புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மீன்வள விரிவாக்கம் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கி லாய்ட் கிறிஸ்பின் அவர்கள் வண்ண மீன்கள் வகைகளும் அவற்றின் பண்புகளும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிளஸ் வணக்கங்கள். என்னுடைய பேர் வந்து முனைவர் கி லாய்ட் கிறிஸ்பின். நான் வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூட், அதாவது உறுப்பு நிறுவனமான உறுப்பு கல்லூரியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மீன்வள விரிவாக்க உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வர்றேன்.
இப்ப மீன்கள்ல பல வகைகள் இருக்கு. இப்ப இந்த வண்ண மீன்கள் அப்படின்னு சொல்றோம், பொதுவா என்னென்ன வண்ணங்கள்ல இந்த மீன்கள் இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது நம்ம வானவில் வந்து நம்ம சொல்ல முடியும் இத்தனை இத்தனை வண்ணங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த உலகத்துல எத்தனை வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொன்னோம்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு கணக்கிட்டு போட்டாலும் ஒரு நம்மளோட கணக்கு தான் சொல்ல முடியும். இப்ப ஒரு நடைமுறையில ஒரு சின்ன இது இருக்கு, இந்த மாதிரி வந்து தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி சொல்லுங்க எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, அவர் எண்ணி சொல்ல சொன்னால் நம்ம ஒரு தோராயமாக அமௌண்ட்டை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் இந்த உலகமே வந்து நீரால் ஆனது, அதாவது மூன்றில் ஒரு பங்கு மட்டும்தான் நிலம். ஸோ மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வாழக்கூடியது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து இந்த பெரும் சமுத்திரங்கள் ஓஷன்ஸ், அதுல வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சில இன்னைக்கு உலகத்திலே ஆழமான இடம்னா சொல்றாங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெருங்கடல்கள்ல. ஸோ அது வந்து இன்னுமே அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு, என்னமான மீன் வகைகள்லாம் இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு 3000 வெரைட்டிஸ் வந்து வண்ண மீன்கள் வந்து இருக்குது. ஆனால் இந்த நம்பர்கள் வந்து தினமும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து இதுக்காக உலகம் முழுவதும் நம்ம நாட்டிலையும் சரி உலகம் முழுவதும் சரி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. புது புது ஸ்பீசிஸ் வந்து இனங்களை வந்து கண்டறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னால் கான்கிரீட்டான ஒரு பதில் சொல்ல முடியாது. உண்மையே சொல்ல போனோம்னா
இப்போ பொதுவாக இந்த வண்ண மீன்களுடைய பண்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதுல என்னென்ன விதமான வகைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது நீங்க இப்ப புதுகை மாவட்ட நேயர்களுக்கு வந்து வண்ண மீன்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வண்ண மீன்கள்ல முதன்மையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா, அதாவது மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தால தான் அந்த நம்பர் ஒன் மார்க்கெட் வந்து இருக்குது. அதுக்கடையில் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து நம்ம தலைநகர் சென்னை. அது நமக்கு ஒரு விதமான பெருமிதம் தான். அதுலேயும் குறிப்பாக சென்னைக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் கொளத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 300 கடைகளுக்கு மேலே இங்கே வந்து வண்ண மீன்கள் வந்து வண்ண மீன் கடைகள் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்குற நிறைய மீன்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மீன்கள் தான். நம்ம நாட்டின் மீன்கள் வந்து இல்லை, வெளிநாட்டு மீன்கள் தான் வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதாவது கமர்ஷியலாக பார்க்கறது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது குட்டியிடும் அலங்கார மீன்கள், அப்புறம் வந்து முட்டை இடும் அலங்கார மீன்கள், அப்படி ரெண்டாக பிரிக்கலாம். அதில் வந்து குட்டியிடும் அலங்கார மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தினமும் பார்க்கறது அதிகமாக சேல்ஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பி, மோலி, வால் மீன், அப்புறம் பிளாட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாகவும் அதே சமயம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது பொதுவாக அதிகமாக மூவ் ஆகக்கூடிய மீன்கள். இந்த கப்பி மீன்கள் பார்த்தீங்கன்னா அது சிறியவை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல நிற வேறுபாடுடையவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் வரும். இன்ன கலர் தான் அப்படின்ற மாதிரி இல்லை கிடையாது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதோடைய இனப்பெருக்கத்திற்கு பார்த்தீங்கன்னா கடின நீர் வந்து உகந்தது. அதே மாதிரி மோலி, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நீங்கள் இப்போ இதோட ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மோலி நீங்க பாத்துருப்பீங்க, நான் பேசுறதுனால உங்களுக்கு அது புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. மோலி மீன் பாத்தீங்கன்னா வாய் வந்து மேல் நோக்கி வளைந்து காணப்படும், அதோடைய ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட இனப்பெருக்கத்திற்கும் பாத்தீங்கன்னா கடின நீர் வந்து வந்தது. அப்புறம் இந்த வால் மீன் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆண் மீன்கள் தான் வந்து வால் வந்து துடுப்பு மேல நீண்டு வளர்ந்து வால் போல காணப்படும், அதான் அந்த வால் வால் மீன், அதனால இருந்தது. அப்புறம் இதுக்கும் இனப்பெருக்கத்துக்கு பாத்தீங்கன்னா கடின நீர் வந்தது. அப்புறம் பிளாட்டி வெரைட்டிஸ், இந்த பிளாட்டி வந்து பாத்தீங்கன்னா தாவர உணவு, உயிர் உணவு மற்றும் செயற்கை உணவு வந்து விரும்பி உண்ணக்கூடியது. அப்புறம் வந்து இதோடைய இனப்பெருக்கத்திற்கு, அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா வண்ண மீன்களோட இனப்பெருக்கத்திற்கு வந்து கடின நீர் வந்து உகந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியிடும் அலங்கார மீன்கள். இதே பாத்தீங்கன்னா முட்டையிடும் அலங்கார மீன்கள்ல வந்து எல்லாரும் நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய மீன்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச மீன் வந்து ஆங்கிலத்துல வந்து கோல்டு ஃபிஷ்னு சொல்லுவாங்க, பொன் மீன். இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அணைத்துண்ணி. அப்புறம் வந்து முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா சிதறி கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஸ்கேட்டர் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடின நீர்லயும் பண்ணும், மென்மையான நீர்லயும் வந்து இனப்பெருக்கம் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த கோல்டு ஃபிஷ்க்கு அப்புறம் ஏஞ்சல் மீன், அதாவது ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து உயிர் உணவுகளை விரும்பி உண்ணும், இந்த சின்ன நுண்ணுயிர்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரொம்ப விரும்பி உண்ணக்கூடியது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டைகளை வந்து இது வந்து படிய வச்சு இனப்பெருக்கம் செய்பவை. இது வந்து மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொன் மீன்கள் வந்து முட்டைகள் வந்து சிதற வைப்பவை, இவை வந்து படிய வைத்து இனப்பெருக்கம் செய்பவை. அப்புறம் வந்து முக்கியமா இன்னைக்கு வந்து பெரிய மீன்கள், இப்ப நம்ம சொன்ன பொன் மீன்கள்லயும் ஒரு ஓரளவுக்கு சைஸ் இருக்கும், ஏஞ்சல் மீன்லயும் ஓரளவுக்கு சைஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்ண மீன் சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் விரும்பப்பட்டு எல்லா கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய முக்கியமான மீன் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஹான் ஃபிஷ், அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூக்கொண்டை மீன், அதை நம்ம தமிழாக்கம் பண்ணிக்கலாம். ஆனா உலகம் முழுக்க அதுக்கு பேர் வந்து ஃபிளவர் ஹான் ஃபிஷ். அது ஏன்னா அந்த கொண்டை மட்டும் தனியா அழகா இருக்கும், அது நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா 12 அங்குலம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மையுடையது பாத்தீங்களா. அப்புறம் இதுவும் பாத்தீங்கன்னா அந்த காராமிலத்தன்மை, இந்த வாட்டர் பிஹெச் அது பாத்தீங்கன்னா 7.8 வரைக்கும் இருக்கணும். இது இந்த பூக்கொண்டை மீனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பார்த்தன்ற மாதிரி முக்கியமா இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல என்ன அவைலபிளா இருக்கோ, அதாவது ஃபாஸ்ட் மூவிங், எல்லாரையும் விரும்பப்படக்கூடிய லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் ஃபிஷ் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம நிறைய மீன் இனங்களும் இருக்கு.
இப்ப கடல் நீர் அப்படிங்கிறது ரொம்ப உப்புத்தன்மை அதிகமா உள்ள ஒரு நீர். பொதுவா மனிதர்கள் நம்ம உணவு உண்ணும் பொழுது நீரை வந்து சுத்தப்படுத்தி உப்புத்தன்மை இல்லாத நீரை தான் நம்ம வந்து உணவுக்கு அருந்துறதுக்கு பயன்படுத்துறோம். அந்த வகையில கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பு மீனுக்கு எந்த அளவுக்கு அதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு ஆதாரமா ஒரு அவசியமான ஒன்னா கருதப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார் இது வந்து எப்படின்னா நம்ம ஒவ்வொருடைய, அதாவது ஆங்கிலத்துல சொல்லும் போது பிசியாலஜி, அது எனக்கு சரியான தமிழான தமிழ் வார்த்தை எனக்கு கிடைக்கும், பிசியாலஜின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத்தனை, நம்ம சொல்லுவாங்க ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும், பெண்களுக்கு 2 லிட்டர், அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய பாடியோட ஃப்ளூயிட்ஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க, நீங்க ஆங்கிலத்தில் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த உப்புத்தன்மை வந்து கடல் நீர்ல உள்ள உப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த மீன்கள் வந்து இப்ப நம்ம வந்து கடலில் உள்ள வண்ண மீன்களா இருக்கணும், கடல்லையும் வண்ண மீன்கள் இருக்கு, கடலையும் நம்ம உண்ணக்கூடிய உணவு மீன்களும் இருக்கு. இது அதே மாதிரி கடல் மீன்களை விட மிகவும் ருசிகரமாக உள்ள மீன்கள் என்று எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற உவர் நீர் மீன்கள், அதாவது நம்மளுடைய நன்னீரும் கடல் நீரும் கலக்கிற இடம் வந்து உவர் நீர்னு சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்துல சொன்னா எஸ்டுரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கூடிய பிடிக்கக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடுலாம் பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம பிச்சாவரம் அந்த ஏரியா பாத்தீங்கன்னா அங்குள்ள மீன்கள் வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய இடங்கள், அங்க வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து இனப்பெருக்கத்திற்கு ஏதுவான இடங்கள். ஸோ அங்க வரக்கூடிய மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாவே மிகவும் சுவை வாய்ந்த மீன்கள். ஸோ இந்த உப்புத்தன்மை அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இயற்கையாகவே அமைந்த அந்த ஒரு இது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில மீன்கள் இந்த சொல்லுவாங்க அந்த கேட்டட்ராமஸ் அந்த அனாட்ராமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீன்கள் வகையில, அதாவது இனப்பெருக்கத்திற்காக என்ன பண்ணும்னா சில மீன்கள் வந்து கடல்ல இருந்து நன்னீரை நோக்கி வரும், சில மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்னீர்ல வர்ற மீன்கள் வந்து ஏரி, அதாவது ஆறுகள்ல இருந்து கடலை நோக்கி போய் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு திரும்ப வரும். இது வந்து நம்மளுடைய இப்ப இது வந்து இது ஒரு செப்பரேட் நம்ம தலைப்பாகவே வைக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய அந்த அணைகள்னால பல மீன் இனங்கள் வந்து அமைச்சு அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சில சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து, இது ஒரு சர்ச்சையான ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது வந்து இப்ப நம்மளுடைய இந்த உப்புத்தன்மை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அந்தந்த மீன்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய ஒரு சிறப்பம்சம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா இதெல்லாம் சேர்த்து குக்கர்ல போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு, வேக வச்சுட்டு அந்த உணவை வந்து நீங்க ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உப்பு, காது உப்பு கலவையை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அச்சில வச்சு சின்ன சின்ன குருணைகளாக, அதான் நான் சொன்ன மாதிரி அதோடைய வாய் சைஸ், அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்க வளர்த்துட்டு இருக்கிற மீன் வந்து என்ன சைஸ்ல இருக்குன்னு பாத்துட்டு அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஃபில்டர் வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த சின்ன சின்ன குருணைகளாக வச்சிருக்கணும். அதை நல்லா வெயில காய வச்சுட்டு நல்லா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்க கூடாது, அதாவது ஏர் கண்டமினேஷன் இருக்கக்கூடாது. ஏர் கண்டமினேஷன்னா ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு வேக்கம் இதுல வந்து இது பண்ணி பத்திரமா படிச்சு சேகரிச்சிட்டீங்கன்னா அந்த குருணைகளை கொடுத்து நீங்க வந்து மீன்களுக்கு வந்து உணவாக தயாரிச்சுக்கலாம்.
பொதுவா எல்லா உயிரினங்களுக்கும் அதனுடைய உயிர் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது மனிதனாக இருக்கட்டும், பொதுவான உயிரினமாக இருக்கட்டும், உணவு அப்படிங்கிறதான் அதனுடைய ஆதாரம். இந்த மீன்களுடைய உணவு அப்படிங்கிறது அடிப்படையில் என்னென்ன என்னவா இருக்குது, என்னென்ன மாதிரி உணவுகளை விரும்பி அந்த மீன்கள் உண்ணுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விரும்பி எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவு வகைகள்
அதுதான். அதாவது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அமையக்கூடிய மீன்களுக்கு வந்து நம்ம எதுவும் தர்றதில்லை, அதை இயற்கையாகவே நம்ம வைல்டு ஸ்டாக் டிஷஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிர் உணவுகள் தான் விரும்பி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி நமக்கு எப்படி நம்மளுடைய வயிறை வச்சு அளவு இருக்கோ அதே மாதிரி மீன்களோட உணவு அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வாயோடைய சைஸ் வச்சு, அதாவது எவ்வளவு உணவு வந்து உட்கொள்ள முடியுமோ. இது வந்து அலங்கார மீன்களுக்கு வந்து செயற்கை உணவு தயாரிக்கிற முறையை பத்தி நான் சொன்னது. செயற்கை உணவை பத்தி சொல்லியிருக்கேன், இயற்கை இயற்கையை கொடுக்கிற உயிர் உணவுகள் பத்தியும் சொல்லியிருக்கேன். இப்ப இது ரெண்டுத்துக்கு நீங்க நான் சொல்றதுனால இது நீ என்ன கஷ்டம் அப்படி நினைச்சுக்க வேண்டாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கமர்ஷியலாவே வந்து சீட்ஸ் வந்து எல்லா விதமான நம்ம இந்தியன் கம்பெனி இருக்கு, சைனா கம்பெனி இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க மார்க்கெட்ல இருந்தும் வாங்கிக்கலாம், சின்ன சின்ன குருணைகளா இருக்கும். வாயுடைய அந்த சுற்றுலா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கேத்த மாதிரி உயிரினத்தை அதை எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு உயிர் உணவுகள்ல முக்கியமானது வண்ண மீன் இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிமியான்னு சொல்லுவாங்க. ஆர்டிமியா இது வந்து பாத்தீங்கன்னா சிறிய மீன்களுக்கும் பெரிய மீன்களுக்கும் மிகச்சிறந்த புரதச்சத்து மிகுந்த உயிர் உணவு இது ஆர்டிமியா. அப்புறம் ரத்த புழு பிளட் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நீர்நிலையில வந்து இயற்கையாவே அமைஞ்சிருக்கும் அந்த மீன்களுக்கானது. அலங்கார மீன்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த உணவு, எந்த சந்தேகமும் இல்லை, பிரெட் பாம்ஸ் வந்து மிகச்சிறந்த உணவு. அப்புறம் வந்து இது ஏன் வந்து மிகச்சிறந்த உணவுனா எப்படி வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து மீன்களோட நிறத்தை வந்து கூட்டக்கூடிய தன்மை வந்து இந்த ரத்த புழுக்களுக்கு உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா டியூபிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு புழு இருக்கு, அது பாத்தீங்கன்னா கொழுப்பு மிக அமிலம் வந்து மிகுந்தது. அப்புறம் வந்து இந்த பொன்மீன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொன்மீன், ஏஞ்சல், அப்புறம் ஆஸ்கர்னு ஒரு வெரைட்டி இருக்கு, ஒரு பிரசிலியன் ஆரிஜின் உள்ள ஒரு மீன்கள். இந்த மீன்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த உயிர் உணவு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரச்சத்து மீந்த சாக்கடை கசடிகளில் வந்து இங்க இந்த டியூபிஃப்ளெக்ஸ் ஃபார்மா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்வீட்ஸ்ல வந்து பெஸ்ட் ஸ்வீட்ஸ் வந்து நான் இப்ப சொன்னது உங்களுக்கு எல்லாமே. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபுட்டு, இதை நம்ம பண்ணைகளிலேயும் வந்து கொடுத்து வளர்க்கலாம். பண்ணைகளிலேயே இந்த டியூபிஃப்ளெக்ஸ் ஃபார்ம் வந்து பிளட் பாம்ஸ் வந்து இப்போ கமர்ஷியலாகவே வந்து சீட் கம்பெனிஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் இயற்கையாக உங்களுக்கு பக்கத்துலேயே நீர்நிலைகள் இருந்தால் அங்கே போய் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செயற்கை உணவு, செயற்கை உணவுனா என்ன, இந்த உயிரிணவுகள் இல்லாமல் செயற்கை சீட்ஸ் நம்ம வந்து செயற்கை நம்மளாக தயாரிக்கிற இதுக்கு வந்து செயற்கை உணவுன்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மீன் தூள், கடலை புண்ணாக்கு, அரிசி தவிடு, கிழங்கு மாவு, தாது உப்பு கலவை, அப்புறம் வந்து அது செய்யறதுக்கான இந்த குக்கர் பாத்திரங்கள் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் செய்யறது. இது வந்து முக்கியமா இந்த அதோடைய காம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஃபிஷ் பவுடர், கடலை புண்ணாக்கு, அரிசி தவிடு, கிழங்கு மாவு, தாது உப்பு கலவை, இதெல்லாம் வந்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 செய்முறை இதே இருக்கு. டைம் இது இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் அந்த செய்முறைகளை பத்தி.
இந்த வண்ண மீன்கள்ல ஆண் மீன்கள் பெண் மீன்கள் எப்படின்னு அந்த வகை இனங்களை எப்படி நம்ம பிரிக்கலாம், இதனுடைய இனப்பெருக்க முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதான் சார், இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே இந்த பிளாட்டி ஃபிஷ் பத்தி இந்த நம்ம டீ மோலி அப்புறம் வாழ்வாள் மீன் அதெல்லாம் பத்திலாம் சொல்லியிருந்தேன். இதுல வந்து என்னன்னா ஆண் மீன்களுக்கு வந்து அதுல குறிப்பா இந்த வாழ்வாள் மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆண் மீன்களுக்கு வந்து வால் தொடுப்பு போல இருக்குன்ற அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான டிஸ்டிங்கிஷிங், இப்ப இதுக்கு வந்து வால் கொஞ்சம் இதா இருக்கும், சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அந்த இது அந்த வயிற்று பகுதி கொஞ்சம் உப்பலா இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் வந்து பொறுத்து இது பண்ணோம். இனப்பெருக்கத்தவும் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இனப்பெருக்கம் வந்து என்னன்னா அதான் சொன்ன மாதிரி குட்டியிடும் முட்டையிடும், இதுதான் மேஜர் வெரைட்டி. லைவ் பியரர்ஸ், எக்லேயர்ஸ், சரிங்களா. ஸோ அதுக்கு இயற்கையா நம்ம அமைஞ்சிருக்கிற மாதிரி குட்டியிடுற மீன்களுக்கான வகைகள் வந்து அதுக்கான மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது தனியுது. லைவ் பியரர்ஸ்க்கு வந்து சாரி எக்லேயர்ஸ்க்கு வந்து அதுக்கான மேனேஜ்மெண்ட், அதுக்கு வந்து நம்ம என்னன்னா அந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் அதை முட்டையிடும், அந்த முட்டையை வந்து நம்மளால வந்து ஒழுங்கா பாதுகாக்கணும்னா அதுக்கு சப்ஸ்ட்ரேட் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஏஞ்சல் ஃபிஷ் பத்திலாம் சொன்னேன், இந்த சப்ஸ்ட்ரேட் குறிப்பா நீங்க சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் அதிகமா சிறுவர்கள் மிகவும் விரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மீனை மறந்துட்டேன் நான், ஃபைட்டர் ஃபிஷ். இந்த ஃபைட்டர் ஃபிஷ் பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில போட்டு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய கடைகள்ல ஃபைட்டர் ஃபிஷ் வச்சிருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பபுள் நெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பபுள் நெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இனப்பெருக்கத்திற்கான ஒரு ஒரு விதமான, எப்படி தவளைகள் வந்து ஒரு மாதிரி சத்தத்தை உருவாக்குதோ அந்த மாதிரி மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள் நெஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ அந்த பபுள் நெஸ்டிங் பண்ணுறப்போ அந்த இனப்பெருக்கத்துக்கான காலங்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகள் போய் அட்டாச் பண்ணி இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மீனினத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஐடென்டிஃபிக்கிங் கேரக்டர் இருக்கு, டிஸ்டிங்கிஷிங் அதாவது செக்ஷுவல் டைமார்பிசம் காட்டுறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதே மாதிரி அதுக்கான இனப்பெருக்க பராமரிப்பு முறைகளும் இருக்கு.
இந்தியாவுடைய நீர்நிலைகள்ல என்ன மாதிரியான மீன்கள் காணப்படுது, மற்ற வெளிநாடுகள்ல பிரபலமான நீர்நிலைகளை வாங்கக்கூடிய மீன் வகைகள் என்னென்ன மாதிரியான இருக்கு, இதை பத்தின ஒரு சுருக்கமான ஒரு தகவல் இருந்தா சொல்லுங்க சார்.
அதான் ஐயா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசின இப்போ நம்ம சொல்ல நான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட அதாவது கோல்டு ஃபிஷ் உட்பட பொன்மீன் உட்பட பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நீர் வந்து இது ஹேவிங் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஷிப், அதாவது என்ன அர்த்தம்னா நீ ஒரு நீர் நிலைக்கான சொந்தத்தை பல பேர் கொண்டாடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நீர் தேக்கம் இருக்கு, இப்போ ஒரு மேட்டூர் நீர் தேக்கம் அப்படின்னு இருக்குன்னா விவசாய பெருமக்களுக்கும் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பண்றவங்களுக்கும் தண்ணி வேணும், மீன் வளத்துறைக்கு மீன் வளர்க்கறதுக்கும் தண்ணி வேணும், இது இல்லாம பொதுமக்களுக்கு குடிநீரும் வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு நீருங்கிறது இன்னைக்கு ஒரு அரிதான விஷயமா, இன்னைக்கு கால வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அரிதான விஷயமா மாறிட்டு வருதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மனித செயல்பாடுகளால், அதாவது தொழிற்சாலைகளின் பெருக்கத்தால் இன்னைக்கு நீங்க தரவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா 1900 நம்ம தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டிபார்ட்மெண்ட், 1901 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 அவங்க கடந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 மேல அதுல ஆராய்ச்சிகளும் நிறைய பண்ணிருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள்லாம் நம்ம எடுத்து பாக்குறப்போ அன்னைக்கு காணப்பட்ட பல மீன் இனங்கள் இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டம் மூலமா 20,000 அதுல ஒதுக்கி அந்த 20,000 வண்ண மீன் வளர்ப்புக்கான எல்லா விதமான இதுவும் மானியங்களும் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம் நாட்டு இன மீன்களுக்கு வந்து இப்ப எங்களுடைய பல்கலைக்கழகத்திலுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாதவரத்துல வந்து வண்ணமீன் வானவில் தொழில்நுட்ப பூங்கா அப்படின்ற ஒரு பூங்கா நாங்க வந்து வண்ணமீன் இனப்பெருக்கத்திற்காகவும் அதனுடைய மல்டிபிளிகேஷனுக்காகவுமே நாங்க செயல்படுத்திட்டு வர்றோம். அதுல வந்து குறிப்பா நம் நாட்டு இனங்கள் அதாவது நம்மளுடைய இதுல நம்மளுடைய ஆறுகள்லையும் நம்மளுடைய நீர்நிலைகளிலும் காணப்படுகிற இந்த மண்ணுக்கு உகந்த மீன்களை வந்து இனப்பெருக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் அதாவது நம் நாட்டை சாராத இன மீன்கள் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல டாமினன்ஸா இருக்கு. இப்போ அரசாங்கம் வந்து அதுக்கான பெருமுயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கு, நம் இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மீனினங்களை வந்து இனப்பெருக்கம் செய்து நம்மளுடைய இது பண்றதுக்காக வந்திருக்கு. அதுல வந்து என்னன்னா இதுல கலரேஷன் தான். இப்ப மற்ற நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அக்வாகல்ச்சர் அதாவது நீருயிரி வளர்ப்புல வந்து நம்மளை விட ஒரு 10 அதிகமா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நாட்டு இன மீன்களை வந்து இது பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாக்குறப்போ நான் சொன்ன சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவர் ஹார்ன் அப்படிங்கிற ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதை பார்வைக்கும் மிக அழகாகவும் ஒரு ஒரு குறைந்த விலையிலையும் வந்து கிடைக்கிறதுனால நம் நாட்டு மீன் இனங்களுக்கு வந்து அது அவ்வளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லைங்க. அதுக்காக அரசாங்கம் மாநில அரசும் சரி மத்திய அரசாங்கம் சரி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு மனிதனுடைய உணவு வகைகள்ல மீனுக்கு ஒரு சிறப்பிடம் இருக்குது. இப்ப இந்த மீனை மனிதன் எப்போதுலேருந்து உணவா உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்கான், மீன்ல மனிதனுக்கு தேவையான என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் எந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க வந்து எந்த ஒரு மருத்துவரை போய் முதல்ல பாத்தீங்கன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய வந்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ் அதாவது புலால் உணவுல வந்து முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா மீன்களை வந்து உணவுல உட்கொள்ள சொல்லுவாங்க. அதாவது அறிவாற்றல் வந்து இது நான் சிறு சுருக்கமா சொல்லிடுறேன். அறிவாற்றல் வந்து முதல்ல நீங்க தொடர்ந்து மீன் உண்டால் உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன்கள்ல வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளின் மூல வளர்ச்சிக்கும் சரி நல்ல பார்வை திறனுக்கும் வந்து உறுதுணையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த உராய்வை வந்து இது குறைக்கும். மீன் வந்து ரத்த உராய்வை குறைக்கும். அதனால் இருதயம் சம்பந்தப்பட்ட இந்த ரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட நோய்களோ இல்ல அது விதமான ஏதாவது ஒரு இடர்பாடுகளோ இருந்தா கெட்ட கொழுப்பை வந்து நீக்கி நல்ல கொழுப்பை வந்து அளவை வந்து இங்கே அதிகரிக்க வந்து உதவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில ஆராய்ச்சிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன் உண்ணும் குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்துமா வாய்ப்பு குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துல வந்து மீன் உண்ணா குறை பிரசவம் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆராய்ச்சிகள் முடிவு, நான் வந்து 19 சொல்ல ஆராய்ச்சி முடிவுல சொல்றது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் சொன்னேன் ஃபேட்டி ஆசிட் எந்த அளவுக்கு மூல வளர்ச்சிக்கு நல்லா இருக்குமோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வயோதிகர்களுக்கு குறிப்பா வந்து இன்னைக்கு உள்ள இந்த மன அழுத்தமும் குறைகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம மனித இதுக்கு தேவையான இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஒரு அது சம்பந்தப்பட்ட இனப்பெருக்க உறுப்புகள் ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இருக்கு. மெயினா வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 40 மேல வரக்கூடிய இந்த எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி வகைகள்லாம் இது வந்து உங்களுக்கு வந்து எலும்பை வந்து வலுவூட்டக்கூடிய ஒரு உணவாகும். மீன் வந்து எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து கடல் அள்ளி தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு உணவு.
இன்னைக்கு நிறைய பள்ளி மாணவர்கள் மாணவ மாணவிகள் எல்லாருமே ஆர்வமா இந்த கண்ணாடி தொட்டியில மீன் வளர்க்கறத பொழுதுபோக்காவும் செய்யறாங்க, ரொம்ப விரும்பியும் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க தொட்டியில மீன் வளர்க்கக்கூடிய முறைகள் என்னென்ன, எந்தெந்த வகைகளை வளர்க்கலாம், தொட்டிகளை என்னென்ன மாதிரி பராமரிக்கணும், அதை பத்தின தகவல் இருந்ததுன்னா சொல்லுங்க சார்.
அதான் நான் உங்களுக்கு நடுவுலே நம்மளுடைய இந்த நேர்காலங்களுக்கு நடுவுலே நான் சொன்னேன், அதாவது இந்த ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம். அதுவும் பள்ளி மாணவர்கள் கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபிஷ் ஒரு ஒரு தனி மீன், அந்த தனி மீனோட வால் பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கலர்கள்ல ரொம்ப அதாவது கண்களுக்கு வந்து விருந்தளிக்கக்கூடிய அளவுல வந்து இருக்கும். இதை வந்து இதுக்கான இது வந்து இப்ப இந்த ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், அதாவது ஹார்லிக்ஸ் பாட்டில்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி பத்தி பேசணும்னு நினைச்சுக்காதீங்க, ஒரு ஒரு ஏதோ ஒரு பாட்டில் ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த கம்பெனி பாட்டில வந்து தண்ணியை நீங்க நிறைச்சிட்டு அதுல ஒரு மீனை போட்டு அதுக்கு தேவையான 3 வேளைக்கான உணவு, அதாவது உணவு வந்து பாத்தீங்கன்னா அதுல பார்த்தாலே தெரியும். நீங்க வந்து எந்த விதமான நீர் மீன் வளர்ப்பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா 60-80% வந்து நம்ம இதுல இறக்கூடிய முதலீடு வந்து பாத்தீங்கன்னா உணவுக்கு தான் போகுது. 60-80% வந்து காஸ்ட் வந்து அந்த குரோத் காஸ்ட் வந்து மீன் உணவுக்கு தான் வந்து போகுது. ஸோ நம்ம அதுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு வந்து உணவுகள் வந்து அது வந்து எடுத்துக்குதா, தேவைக்கு அதிகமாக வந்து உணவு போடக்கூடாது. உணவு போட்டோம்னா என்ன ஆகும்னா உங்களுடைய இது இப்போ நம்ம மனிதர்களுக்கு எப்படி வந்து காற்று உயிர் வழி ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தண்ணீரில் வந்து டிசால்ட் ஆக்சிஜன் ஒன்று இருக்கும் சரிங்களா, கரைந்த அது என்னது உயிர் வழி தண்ணி நீரில் கலந்த உயிர் வழி. இந்த டிசால்ட் ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 6-8 பிபிஎம் ஒரு 6-7 பிபிஎம் 7 பிபிஎம்ங்கிறது பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க. இந்த 7 பிபிஎம் 6-7 பிபிஎம் வந்து ஒரு ஆப்டிமலான ரேஞ்ச், அதாவது இது இது இருந்தா மீன் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப இந்த ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டி ஸ்பீசிஸ், அதுக்கு நீங்க பாட்டில போட்டு வச்சுக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணாடி தொட்டில போடுறீங்க, ஒரு நாலஞ்சு வகைகள்ல போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க வந்து ஏரேட்டர் அப்படின்னு ஒண்ணு போடணும். ஏன்னா நீங்க வந்து எத்தனை மீன்களை அந்த தொட்டிக்குள்ள போடுறீங்களோ அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க இவ்வளவு ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில ரெண்டு மீன் போட்டீங்கன்னா அது நல்லா நம்மள மாதிரி தான், நம்மள மனிதர்களை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு அறைக்குள்ள வந்து ஒரு ஆளை விடுறதுக்கும் நாலஞ்சு பேர் அடைச்சு வைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான சிக்கல்கள் வருமோ அதே தான் வந்து மீன்களுக்கும் வரும். அதாவது ஹை ஸ்டாக்கிங் வந்து பண்ணக்கூடாது. இல்லைன்னா ஹை ஸ்டாக்கிங் பண்றீங்கன்னா ஏரேஷன் வந்து கொடுக்கணும். இந்த உயிர் வலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நீரில் கலந்த உயிர் வலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் உணவிடக்கூடாது, தேவையில்லாமல் உணவிடக்கூடாது. அது உணவு எப்படி வருது, அதே மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது, இல்ல ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது சுத்தமாக நம்ம வந்து கழுவி விட்டுறணும். ஒரு தடவையாவது நம்ம கிளீன் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சோம்னா அது கண்ணாடி தொட்டியா இருந்தாலும் சரி, சிமெண்ட் தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவல் பாட்டிலா இருந்தாலும் சரி, ஒரு தனி ஒரு பாட்டிலா இருந்தாலும் சரி, எந்த மீனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பராமரிப்பு தான். பிளஸ் நீங்க இது இல்லாம மீன்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து என்ன ஆகும்னா மேல் நோக்கி வந்து நிற்கும், தண்ணி நீர் மட்டத்துக்கு வந்து நிற்கும், வழியில வந்து வாயை அப்படி திறந்து திறந்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆக்சிஜன் லெவல் சரியில்லை, இப்ப பிஹெச் காராமலத்தன்மை ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சுதாரிச்சு நீங்க வந்து அதுக்கான இப்ப இன்னைக்கு எல்லாத்துக்கான ஒரு ரெமடிஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பல்கலைக்கழகத்துல இருக்கு, மீன்வளத்துறையில இருக்கு. இல்ல நீங்க எங்க மீன் வாங்கினீங்கனாலும் அவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க, உடனே வந்து அதை சரி பண்ணிடலாம். நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி மீன்கள் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நிறைய வகைகள் இருக்கு, நிறைய பிரிவினங்கள் இருக்கு. இருந்தா கூட பொதுவான மீன் வகைகள் என்னென்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய உடலமைப்பு, அது என்ன மாதிரி உணவுகள் உட்கொள்ளுது அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பான, மிக சுருக்கமா இருந்தாலும் அதே சமயம் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பதில்களை வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இதுலயே சொல்றேன்.
நேயர்களே, இதுவரை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள விரிவாக்கம் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கி லாய்ட் கிறிஸ்பின் அவர்கள் வண்ண மீன்கள் வகைகளும் பண்புகளும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.